ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர முனிய நமஹ. அழ்வார்கள் வாழி அருளை செயல் வாழி, தாழ்வாகமில் குறவர்தாம் வாழி, எழ்பாரமொய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து என்னும் முதற்கண் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரிய புருஷர்களுக்கும் வாழி 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 என்னும் மங்களாசாசனங்கள் பண்ணிக்கொண்டு அஞ்சிகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்னும் பூர்வர்களால் பலவாறாக விசேஷிக்கப்படும்படியான மேன்மைகளை உடையவளான ஸ்ரீ ஆண்டாள் திருவதரித்த மாசம் இது. திருவாடிப்பூர மகோத்சவத்தை அடியொற்றி ஆண்டாள் அருளியுள்ள நாச்சியார் திருமொழி திவ்ய பிரபந்தத்தின் பாசுரங்களில் உள்ள சில பதங்களை விவரிக்க வேண்டும் என்பது பெரியோர்கள் அடியேனுக்கு இட்ட கட்டளை. அம்மகனீயர்களது கிருப்பையே முக்கியமாக கொண்டு அடியேன் இதன் விஷயமாக ஓரிரு வார்த்தைகளை விண்ணப்பிக்க முயல்கின்றேன். அடியேனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பதங்கள் மூன்று. அதில் முதலில் ஓட்டமின்றி துறந்தால் ஒக்குமே. நாச்சியார் திருமொழி முதல் திருமொழி 9 பாசுரத்தில் இந்த பதத்தை அருளி செய்துள்ளாள் ஆண்டாள். தொழுதும் முப்போதும் முன்னடி வணங்கி தூமலத்தோய் தொழுதேத்துகின்றேன். பழுதின்னி பார்க்கடல் வண்ணனுக்கே பணி செய்து வாழப்பெறாவிடில் நான். அழுதழுதலமந்தம் மாவழங்க ஆற்றவும் அதுவுனக் குறைக்கும் கண்டாய். உழுவதோர் இருத்தினை நுகங்கொடுபாய்ந்து ஊட்டமின்னித் துறந்தால் ஒக்குமே என்று இந்த 9 பாட்டானது அருளி செய்யப்பட்டுள்ளது. தையொரு திங்களம் என்ற இந்த முதல் திருமொழியானது ஆண்டாள் காமதேவனை வணங்கி அவனுக்கு பல பல உபச்சாரங்கள் எல்லாம் பண்றா. அப்படி பண்ணியது எதற்காக அப்படின்னா, அதற்கு பலனாக அவன் தன்னை கண்ணனோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக. அந்த வகையில தான் இந்த 9 பாசுரமானது ஒரு முக்கிய நோக்காக அருளி செய்யப்படுகின்றது. 14 முக்கிய கருத்து, இவ்வளோ உபச்சாரங்கள் வந்து மன்மதனுக்கு பண்றாளே, எதுக்குன்னா பழுதென்னி பார்க்கடல் வண்ணனுக்கு தான் பணி செய்து வாழப்பெற வேண்டும் என்ற பாரிப்பு. வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்றபடி கண்ணனுடைய கைங்கரியத்திற்கு அவன் தன்னை ஆட்படுத்த வேண்டும். அப்படி ஆட்படுத்தி தன்னுடைய காரியத்தை தலை கட்டி தர வேண்டும் என காமதேவனிடத்தில் பிரார்த்திக்கின்றான். அதான் வந்து முன்னடிகளில் வந்து தொழுது முப்போதும் முன்னடி வணங்கி தூமலத்தோய் தொழுதேத்துகின்றேன்னு அவனுக்கு தான் செய்கின்ற அந்த உபச்சாரங்களை எல்லாம் சொல்லி, அதுக்கு பலனாக பழுதென்னி பார்க்கடல் வண்ணனுக்கே பணி செய்து வாழப்பெற வேண்டும்னு தெரிவிக்கின்றான். ஆனால் முன்னடிகளில் வந்து பணி செய்து வாழப்பெறாவிடில் நாம் அப்படின்னு அருளி செய்திருக்கின்றாள். ஒரு சந்தேகத்தை விளைவிக்கின்றாள் எனில், இப்படி ஒரு வேளை காமதேவனை வணங்கி அவனுக்குத்தான் செய்த உபச்சாரங்கள் எல்லாம் பலனின்றி போகுமாகில், அதாவது மன்மதனே நீ என்னிடத்துல நல்ல வேலையெல்லாம் வாங்கிண்டு அதற்கு உறுப்பாக அதாவது பலனாக என்னை கண்ணனோடு சேர்த்து வைத்து அவனது கைங்கரியத்திற்கு ஆட்படுத்தாவிடில், அதுதான் வந்து பணி செய்து வாழப்பெறாவிடில் நாம் அப்படின்னு தெரிவிக்கின்றான். அந்த கைங்கரியமாகிற பேற்றை தனக்கு பெற்றுத்தராவிடில், தன்னை கண்ணனோடு சேர்த்து வைக்காவிடில், நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்றத, நான் உன் வீட்டு வாசலில் வந்து நின்று அழுது அழுது அம்மா என்று அலற்றுவேன். அழுதழுதலமந்தம் மாவழங்க, நான் அப்படி செய்வது உனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும். ஆற்றவும் அது உனக்கு குறைக்கும் கண்டாய் அப்படின்னு தெரிவிக்கின்றான். அதற்கு மேற்பட்டு இப்படி நான் பண்ணினா உன் வீட்டு வாசல் வந்து நான் கூக்குரலிட்டு அலற்றி அழுதால் உனக்கு அது வருத்தங்களை ஏற்படுத்தும்னு தெரிவிக்கச்சு அதுக்கு ஒரு உபமானத்தை சொல்றா. உழுவதோர் இருத்தினை நுகம் கொடு பாய்ந்து ஊட்டம் என்னை துறந்தால் ஒக்குமே அப்படின்னு. உழுவதோர் இருத்தினை நுகம் கொடு பாய்ந்து, இப்படி எருத்தை கொண்டு தன் ஜீவனார்த்தமாக காரியம் கொண்டு அனந்தரத்திலே அத்தை ஒன்றாலே தள்ளி அதுக்கு ஜீவனமிடாதே துரத்துமா போல இருப்பதுன்னு கிடாய். நான் வருந்தினதுக்கு ஒரு பலமென்றிக்கே ஒழியுமாகில் அப்படின்னு வியாக்கியான். அதாவது ஒரு உழவன் இருக்கான், தன்னுடைய ஜீவனத்திற்காக ஒரு மாட்டை ஏரியிலே பூட்டி உழச் செய்து அதுக்கிட்ட நல்ல வேலையெல்லாம் வாங்கிண்டு தன்னுடைய காரியெல்லாம் ஆனாவட்டு அதற்கு தீனி கொடுக்காமல் உணவு கொடுக்காமல் தன்னிடத்தில் இருக்கின்ற அந்த நுகத்தடியாலே அதை அடித்து துரத்துவது போலே இருக்கும். எதனா நான் சிரமப்பட்டு உன்னை குறித்து நோன்ப நோற்றுவதற்கு பலமில்லாமல் போகும் ஆகில். இந்த கண்ணனோடு நீ என்னை சேர்த்து வைக்கவில்லை எனில் உனக்கு மிகப்பெரிய வருத்தங்கள் ஏற்படும். அதுதான் வந்து அந்த உழுவதோர் இருத்தினை நுகங்குடு பாய்ந்து ஊட்டமின்னி துறந்தாலோக்குமேன்னு அதை திருஷ்டாந்தமாக காட்டி இந்த இடத்துல அந்த உழவனுக்கு அந்த விஷயமானது எவ்வளவு குற்றத்தை விளைவிக்குமோ உனக்கும் அவ்வளவு குற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிவிக்கணும். இது முதல் பதம். இரண்டாவது பதம் பண்டு பண்டாக்க உறுதிராகில். நானி இனியோர் கர்மமில்லை நாளையலாரம் அறிந்தொழிந்தார் பாணியாதென்னை மருந்து செய்து பண்டு பண்டாக்க உறுதிராகில். மாணி உருவாய் உலகளந்த மாயனைக்கானில் தலைமறியும் ஆணையால் நீரென்னை காக்க வேண்டில் ஆய்ப்பாடிக்கே என்னை வைத்திடுமின் என்ன. பன்னிரெண்டாம் திருமொழி மற்றிருந்தீர்கட்கரையிலாகா திருமொழியில் இரண்டாம் பாட்டானது அருளி செய்யப்பட்டுள்ளது. கண்ணனை பிரிந்த ஆற்றாமையில் இறக்கினாள் ஆண்டாள். அவன் இருக்கும் நிலங்கள் எல்லாம் தன்னை கொண்டு போய் விட வேண்டும் என பிரார்த்திக்கின்ற திருமொழிது. அப்படிப்பட்ட இந்த திருமொழியில வந்து இரண்டாம் பாசுரத்துல வந்து ஆய்ப்பாடிக்கே என்னை ஒய்த்திடுமின் என விண்ணப்பிக்கின்றான். நத்னாலனா இனி அவனுடைய குணங்களை நினைத்துக் கொண்டு உயிர் தரிக்க முடியாது. அவன் தரிசனம் கட்டினால்தான் உயிர் தரிக்க முடியும், இல்லையெல் உயிர் தரிக்க முடியாது என்பதால் தன் அருகில் இருப்பவர்களிடத்தில் தன்னை திருவாய்ப்பாடிக்கு கொண்டு செல்லுங்கள் என உரைக்கின்றான். அப்படி கேட்டதை பார்த்த உடனே அருகில் இருக்கிறவாள்னா சொல்றான், எல்லாம் செய்தாலும் இப்படி துணிந்து முடுக நிற்குமது அவனுக்கு அவத்தியாவகம். நீ அவனுக்கு அவத்தியத்தை விளைக்க கடவையோ உன்னுடைய ஸ்திரீத்வத்தை நோக்க வேண்டாவோ என்ன அப்படின்னு கேட்கிறா. இவ உடனே நானினியோர் கருமமில்லை நானி நான் என்னுடைய ஸ்திரீத்வத்தை நோக்குகிற இத்தால் என்ன பிரயோஜனம் உண்டு. நானுகையாவது லஜ்ஜிக்கயிறு லஜ்ஜித்து மீள வேண்டுவது இன்னமும் சில நாள் இருந்து அவ்வஸ்துவை லயிக்க வேண்டும் என்னிருப்பார்க்கே அப்படின்னு பதில் தெரிவிக்கிறேன். அதாவது இந்த அருகில் இருக்கிறவாள்லாம் கேட்கிறா, இவ வந்து என்ன ஆய்ப்பாடியில கொண்டு செல்லுங்கோள்னு சொன்னோன்னா அவ கேட்கறா, நீ எது செய்தாலும் இப்படி துணிவுடன் அவன் இருக்குமிடம் தேடி போய் அவனுக்கு குற்றத்தை விளைவிக்கலாமா உன்னுடைய பெண்மைக்குரிய நாணத்தோடு இருக்க வேண்டாமோன்னு கேட்கின்றார்கள். உடனே இவ பதில் தெரிவிக்கிறா, நாணத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை, நாணம் கொண்டு நான் என்னுடைய பெண்மையை பாதுகாக்கிற இதனால் என்ன பயன் உண்டு. இப்படி வெட்கப்பட்டு ஸ்வரூபத்திற்கு தகாத காரியத்தை செய்யாமல் மீள வேண்டுவது இன்னும் சில நாள் உயிரோடு இருந்து நாயகனை அடைய வேண்டும் என்று நினைத்திருப்பார்க்கே என்னும் ஆகையால் என்னை திருவாய்ப்பாடிக்கு கொண்டு செல்லுங்கள் என தெரிவிக்கிறேன். நானி இனியோர் கருமமில்லை நாளையலாரம் அறிந்தொழிந்தார் அப்படின்னு தெரிவிக்கிறான் முதல்ல. அதாவது நான் எதுக்கு வெக்கப்படணும், இன்னுமே வெக்கப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நத்னால்னா கண்ணனிடத்தில் நான் வச்ச காதல் எல்லோரும் அறிந்தபடியாயிற்று என்று தெரிவிக்கிறேன். உடனே பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் கேட்குறேன், நாங்கள் என்னதான் பண்ணணும் சொல்லு அப்படின்னு. பாணியாத என்னை மருந்து செய்து பண்டு பண்டாக்க உறுதிராகில் அப்படின்னு தெரிவிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் என்னுடைய விரக அவஸ்தையை காலம் தாழ்த்தாமல் உடனே தீர்க்க வேண்டும் என்னில் பண்டு பண்டாக்குங்கோள்னு தெரிவிக்கிறேன். அதான் வந்து பண்டு பண்டாக்க உறுதிராக்கில் அப்படின்னு. அதாவது முதலில் அவர்கள் தன்னுடைய திருமேனியிலிருந்த பழைய பொலிவை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தெரிவிக்கின்றாள். இதனால் அதான் வந்து பண்டு பண்டாக்க என்பதன் மூலம் தெரிவிக்கின்றாள். இந்த பண்டு பண்டாக்க என்பதில் முதல்ல இருக்கிற பண்டு என்பது இவளுக்கு தற்போது இருக்கின்ற விஸ்லேஷ நிலைக்கு முற்பட்டதாக இருந்த சம்ஸ்லேஷ நிலை, அதாவது இப்போது கண்ணனை பிரிந்திருக்கும் நிலைக்கு முற்பட்டதான நிலையான அவனோடு கூடியிருந்த நிலை. அந்த சம்ஸ்லேஷ நிலையில தேகத்துல ஏதோ ஒரு பொறிவு இருக்கும், இருந்தாலும் மனசுல ஒரு அவஸ்தை ஏற்பட்டு கொண்டே இருக்கு. நத்னால்னா இப்போது அவன் உடன் இருக்கின்றான், ஆனால் இவன் நம்மை விட்டு எப்போது பிரிந்து சென்று விடுவானோ என்ற அச்சம் மாறி மாறி இந்த கலவு நிலையிலே வந்து அவஸ்தையானது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அதனால அந்த தேகத்துல வந்து அப்போது பொலிவு ஒன்றும் ரொம்ப பெருசா இருக்காதான். அதுதான் வந்து முதல்ல இருக்கிற பண்டு என்பதன் மூலம் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது சம்ஸ்லேஷ நிலையில் இருந்த பொலிவு. அதைத் தொடர்ந்து பண்டாக்கன்னு இன்னொரு பதத்தை போடுகின்றான், அது வந்து இரண்டாவது பண்டு. அதனால இவள் உரைக்கும் விஷயம் யாதுன்னா அந்த சம்ஸ்லேஷ நிலைக்கும் முற்பட்ட நிலை. முதல் பண்டு விஸ்லேஷ நிலைக்கு முற்பட்டதான சம்ஸ்லேஷ நிலை. இப்போ ரெண்டாவது பண்டு வந்து அந்த சம்ஸ்லேஷ நிலைக்கும் முற்பட்ட நிலை. அதாவது கண்ணனை அறியாத காலம், பகவத் விஷயத்தில் ருச்சி ஏற்படாத காலம், அந்த பகவத் விஷயத்தில் ருச்சி ஏற்படாத காலத்தில் வந்து எந்த கவலையும் இல்லாததுனால வந்து இப்படி நம்மளோட சேர்ந்திருக்கானே பிரிஞ்சிருவானோ தொடர்ந்து இருப்பானோ அந்த கவலையெல்லாம் இல்லாததுனால அவருடைய தேகத்தில் பொலிவு வந்து மிகுந்திருந்த காலம் அது. அந்த பொலிவை வேண்டுகின்றால் பண்டு பண்டாக்க உறுதிராகில் என்பதன் மூலம் அப்படி சொல்லி தான் உயிர் தரிக்க வேண்டுமென்னால் அவன் தரிசனத்தை பெற்றால்தான் உயிர் தரிப்பேன் என்பதை ஈற்றடிகள் வந்து மானி உருவாய் விலகழ்ந்த மாயனைக்கானில் தலையுமறியும், அவனை பார்த்தாதான் என்னுடைய உயிர் தரிக்கும், பார்க்காட்டா என்னுடைய உயிரானது தரிக்காது என்று தெரிவிக்கினான். மானி உருவாய் விலகழ்ந்த மாயனைக்கானில் தலைமறையும், ஆணையால் நீர் என்னை காக்க வேண்டி ஆய்ப்பாடிக்கே என்னை ஒத்திடும் என்று தெரிவிக்கினான். ஆய்ப்பாடிக்கேன்னு தெரிவிக்கணும், வேற எங்கேயாவது கொண்டு விட்டுவாளோன்னு பயம், அதனால கண்ண நிறந்த நிலம் இருக்கின்ற நிலம் ஆய்ப்பாடிக்கே என்னை ஒத்திடும் அப்படின்னு பேசுறான். அடுத்த மூன்றாவது பதம், ஏலா பொய்கள் உரைப்பான். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போதக் கண்டீரே. மேலால் பறந்த உயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே என்று அருளி செய்துள்ளார். இது 14 திருமொழி, நாச்சியார் திருமொழியுடைய கடைசி திருமொழி, அதுல 3 பாசனம் இது. இதில்தான் வந்து ஏலா பொய்கள் உரைப்பான்ற பதத்தை எட்டுள்ள முதல்ல இந்த திருமொழி, அதாவது 14 திருமொழியான பட்டிமைந்தோர்காரர் பதிகத்தில் ஒவ்வொரு பாட்டிலையும் முன்பாதையில் வந்து கண்டீரே என்று கேட்கிறவர்கள் பேச்சாகவும், பின்பாதையில் கண்டோம் என்று பதில் சொல்லுகிறவர்கள் பேச்சாகவும் அமைந்துள்ளது. கண்ணன் எங்காவது பார்த்தீர்களா அப்படின்னு முன்னடிகளால் கேட்பார்கள், இங்கே விருந்தாவனத்தில் பார்த்தோம் அப்படின்னு பின்னடிகளில் இன்னொரு சாரார் வந்து பதில் சொல்வார்கள். அந்த வகையில் அமைந்துள்ள திருமொழியின் 3 பாசனமும் வண்ணமே அமைந்துள்ளது. மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை, மாலாய் பிறந்தனா பெண்களிடம் பெறும் காதலே ஒரு வடிவெடுத்தது போன்று சொல்லும்படி இருப்பவன், அதாவது காதலே வடிவெடுத்தவனாக இருக்கின்ற கண்ணபிரான், யாரிடத்துலனா பெண்களிடத்துல பெருத்த வியாமோகத்தை உடையவன் பெண்களிடத்துல, அப்படி பெண்கள்னா பெருங்காதல் ஏற்படுகின்றது அவனுக்கு, அப்படி தன்னிடத்தில் இருக்கின்ற பெருங்காதலை அவர்களுக்கு முதலில் கொடுத்து அவர்களுக்கு தன்னிடத்தில் அந்த பெருங்காதலானது பெருகும்படி செய்பவன், காதலை கொடுத்து காதலை விளைவிப்பவன். அதமாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனையும் தெரிவிக்கின்றார்கள். மணாளனைனா தன்னை அனுபவிக்க வல்லவன், அவன் ஒருவனே ஆகையால் அவனே தன்னுடைய மணாளனாவான் என்னபடிக்கு மணாளனை என்று தெரிவிக்கின்றான். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனையும் சொல்லியாச்சினாலே அது கண்ணனை பத்தி தானே, அதுக்கு மேலே ஏதாவது அடையாளம் சொல்லணுமானா அது போராதான், அதுக்கு மேற்பட்டு கண்ணனுக்குன்னு இருக்கிற ஒரு பிரசித்தமான அடையாளம் அதான் வந்து ஏலா பொய்கள் உரைப்பான் என்று காட்டுகின்றார்கள். ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரு, அப்படி ஏலா பொய்கள் உரைப்பானைனா ஒற்று மஞ்சளும் மாளிகை சாந்துமாய் வந்தால் இதெல்லாம் எங்கிலும் பெற்றாய் என்று கேட்டால் மற்றுண்டோ நான் புறம்பறிவேனோ என்பானாம் கண்ணன். அதாவது ஏலா பொய்கள் உரைப்பானைன்னா பொருந்தாத பொய்கள் பலவற்றை சொல்லுகிறவன். அது எப்படின்னா கண்ணனுடைய சம்போக சின்னங்களான ஒற்று மஞ்சளும் மாளிகை சந்தனமும் தன் திருமேனியில் விளங்கும்படி வருவதை கண்டு, அவனுடைய திருமேனியில வந்து அப்படி நறுமணம் வீசும்படி வருகின்றான். இதுக்கு காரணம்னா அவனுடைய திருமார்பில் வந்து நல்ல மஞ்சள் மாளிகை சந்தனம் எல்லாம் பூசின்னு இருக்கான். இதை பார்த்து ஒரு கோபிகை கேட்கின்றான், இந்த அடையாளங்கள் எல்லாம் வந்து எவ்வளமிருந்து பெற்றாய் அப்படின்னு. அப்படி கேட்டால் உடனே என்ன சொல்லுவானோ பச்சையா ஒரு பொய் சொல்லணும், உன்னை தவிர ஒருத்தியை நான் அறிவேனும், ஆகையால் உன்னை தவிர வேறொருத்தியிடமிருந்து இத்தை பெற முடியுமோ அப்படின்னு பச்சை பசும்பொய்யை பேசுவானாம் கண்ணு. மெய் சொல்லுகை தேட்டமாகில் ராமாவதாரத்திலே போக அமையாதோ அப்படின்னு வியாக்கியான், மெய்யே பேசி கேட்க வேண்டும் என்னால் ராமாவதாரத்துக்குன்னோ போக வேண்டும் என்றபடி. பிரிய வாதீச்ச பூதானம் சத்தியவாதீச்ச ராகவஹா அப்படின்னு வாக்கியம், அதாவது ராமனுடைய மேன்மை, ராமன் எல்லா பிராணிகளுக்கும் இனியதை சொல்வார், சத்தியத்தையே உரைப்பார் என்று, சத்தியம் பேசுவதில் புகழ் பெற்றவர் ராமபிரானே என்னும் என்ன ராமபிரானுடைய மேன்மையானது இருக்கின்றது. இன்னத்தினால இங்க ராமபிரான் இழுக்கணும்னா எல்லா பொய்கள் உரைப்பான்னு அதற்கு எதிர்த்தட்டாக இருக்கின்ற கண்ணனுடைய அவதாரம். யதாதிருஷ்டார்த்த வசனஞ்ச அப்படின்னு, அதாவது கண்டபடியே உரைக்கையும் மெய்யாகும், உள்ளதை உள்ளபடி சொல்லுவதுதான் வந்து மெய் சத்தியம், அதான் வந்து சத்தியத்தில் இருக்கிற லட்சணம், மாத்தி சொல்லக்கூடாது, இருக்கிறத இருக்கிறபடி சொல்லணும். பெருமாளுடைய வார்த்தை வந்து அப்படிதான் இருக்கும், உள்ளதை உள்ளபடி சொல்லுவதாக இருக்கும், அதற்கு மேற்பட்டு அனைவருக்கும் நன்மை பயப்பதாகவும் இருக்கும். அதனால் என்னன்னா, முன்னுக்கு பின் முரணாக இரண்டு வார்த்தைகள் சொல்லாதவன் ஸ்ரீராமன் என்பது ராமாவதாரத்தில் ராமனுடைய குணமானது பிரசித்தமாக இருக்கின்றது. அதனால் அவனுடைய வார்த்தை வந்து உடனடியாக மெய்யாக இருக்கும். எதிர்த்தட்டா இருக்கின்ற கிருஷ்ணாவதாரம், அதில் கண்ணனுடைய வார்த்தையானது எப்படிப்பட்டது எனில் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். அப்படி முன்னுக்கு பின் முரணாக இருக்கையாலே பொய் போல தோட்டின போதிலும், அதனால் நன்மையே விளைகையாலே காரிய காலத்தில் மெய்யா இருக்கும். முதல்ல பொய் போல இருக்கும், ஆனால் கடைசியில் அது ஒரு நன்மையே ஏற்படுத்தி தரும். அது வந்து கிருஷ்ணனுடைய குணமாக இருக்கின்றது. அதனால காட்டப்படுகின்ற உயர்ந்த தத்துவம் என்னென்னா, ராமாவதாரத்தின் மெய்யும் கிருஷ்ணாவதாரத்தின் பொய்யும் அடியார்க்கு தஞ்சமாயிருக்கும், மிகவும் விரும்பத்தக்கதாக இருக்கும் அப்படின்னு. ராமாவதாரத்தின்மையும் கிருஷ்ணாவதாரத்தின் பொய்யும் அடியாருக்கு உத்தேசியம் என்ன படிக்கிறது. ஸ்ரீராமனானவன் வந்து மனம் மெய் மொழிகள் இவற்றில் ஒருபடிப்பட்டவனாய் முன்னுக்கு பின் முரணாக வார்த்தையை சொல்லாமல் அடியார்களை ரட்சிப்பான் அப்படின்னு அவனுடைய பெருமையானது பேசப்படுகின்றது. ஆனால் கிருஷ்ணனுடைய விஷயமானது எப்படின்னா, தன்னுடைய பெருமையை குறைத்து கொண்டு பொய் சொல்லியும் அடியார்களை ரட்சிப்பான் என்று படிக்கும். அப்படி பொய் சொல்லி அடியார்களை ரட்சிப்பான்னா நேராக அது வந்து பாரத போரில் வந்து பிரசித்தம். இந்த ஜெயத்ரதன்டேந்து அர்ஜுனனை காப்பாற்றணுன்றதுக்கோசரம் பகலை இரவாக்கினான், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆயுதம் எடுத்தான். துரியோதனன் போன்று சில பேரை வந்து எங்கே அடித்தா அவர்களுக்கு உயிர் போகும் என்ற ரகசியத்தை தெரிந்து அந்த எதிரிகளின் மர்மஸ்தானங்களை வந்து பாண்டவர்களுக்கு காட்டி கொடுத்தான். இப்படிலாம் பண்ணி பாண்டவர்களை ரட்சித்தவன் என்றோ கண்ணன். பொய்கள் உரைப்பானேன்னு ஒன்றல்ல இரண்டல்ல உண்மை போலே இருக்கின்ற நூறாயிரம் பொய்களையும் சொல்லுவான் கண்ணன். இப்படிப்பட்ட கண்ணன் வந்து இங்கே எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு, ஏலா பொய்கள் உரைப்பானே இங்கே போத கண்டீரே அப்படின்னு, என்னுடைய பொய்யானது மிகவும் உத்தேசியமானது என்பது இதை விளக்குகின்றது. இப்படிப்பட்ட கண்ணனை இங்கே ஸ்ரீ விருந்தாவனத்திலே கண்டோம் என்று எதிர்சாரால் பதிலளிக்கின்றார்கள். மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின்கள் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே அப்படின்னு. அதாவது கருடன் தன் சிறகை வெயில்படாத படிக்கு காத்துவர கீழே எழுந்தருளுகின்ற பெருமானை ஸ்ரீ விருந்தாவனத்திலே கண்டேன் என்று தெரிவிக்கின்றார்கள் எதிர்சாரார் ஏட்டடிகள். இது வந்து பதில் சொல்வார்கள் பாசுரம். அப்படி கருடனை பத்தி பேசும் பொழுது வினதை சிறுவன் என்று ஆண்டாள் பேரிட்டு அழைப்பதை வந்து என்ன ஆச்சரியம் என்று சுவாமி நம்பிள்ளை மிகவும் ஈடுபட்டு அனுபவிப்பான். அதாவது எம்பெருமானுடைய சுவாமித்வம், அந்த கருடாழ்வானுடைய தாசத்வம், அந்த தாசத்வம் தோற்று அவனை சிறுவன் என்று அழைக்கின்றாளே என்று நம்பிள்ளை ரொம்ப ஈடுபட்டு இதை அனுபவிப்பறான். அப்படி எம்பெருமானுக்கு குடையிடுகிறவன் வந்து அவன் அடியார்களுக்கும் அடியவன் என்னும் என்பது தோற்ற வினதை சிறுவன் என்று உரைக்கின்றாள்னு அனுபவிப்பறான். அதற்கு மேற்பட்டு வினதை சிறுவன்றதுக்கு இன்னொரு விஷயமும் காமிக்கிறான் மகாபாரதத்தில். இந்த கருடனுடைய அம்மா பேர் வந்து வினதா என்பதாகும். இந்த வினதாவுக்கு வந்து சக்கலத்தை ஒருத்திருந்தா அவள் பேர் கத்ரு. அவ வந்து அந்த வினதையை வந்து அடிமைப்படுத்தி வைத்திருந்தாள். அப்படி அடிமைப்படுத்தி அவளை வெயிலிலே நிற்க வைத்த பொழுது அவள் மீது அந்த சூரிய கிரணங்கள் படாத படிக்கு அவளை காத்தொருளினான் கருடன். அதனால வினதை சிறுவன் அப்படின்னு ஒரு பெயர்னு தெரிவிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட கருடாழ்வானந்து தன்னுடைய சிறகுகளையே வந்து மேற்கட்டியாக குடையாக விரித்து எம்பெருமானை எழுந்திர பண்ணி கொண்டு செல்லுகின்றானே இந்த ஸ்ரீ விருந்தாவனத்தில். அப்படி கருடாழ்வானுடைய சிறகுகளின் கீழ் அந்த ஸ்ரீ கிருஷ்ணனானும் இங்கே உலவுவதை கண்டோம் என்ன. மேலால் பறந்த வயல் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே என்று படிக்க தெரிவிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த விஷயங்களை வந்து விண்ணப்பிக்கும்படியான ஒரு உயர்ந்த பிராப்தியை அடியனுக்கு பெரியோர்கள் நல்கியுள்ளார்கள். மகனியர்களுக்கு அடியனுடைய கிருதஜ்ஞதைகளையும் பிரணாமங்களையும் தெரிவித்துக் கொண்டு விண்ணப்பித்த விஷயங்களில் பல பல வழிகள் ஏற்பட்டிருக்கின்றன. அவற்றிற்கு அடியனுடைய மந்த புத்தியே காரணம் என்று தெரிவித்துக் கொண்டு அவற்றை க்ஷமித்தருளுமாறு பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீமத்தே விஷ்ணுத்தாரி மனோநந்தன ஏதவே நந்தநந்தனந்தரை கோதாய நித்தியமங்கலம் என்று ஸ்ரீ ஆண்டாளுக்கு பலவாறாக மங்களங்கள் சொல்லிக்கொண்டு அமைகின்றேன். ஆழ்வாரம் பெருமானார் ஜீயர் திருவடிகளேச்சரணம், ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளேச்சரணம், திருமிய மலையாளர் ராமானுஜ ஜெயசுவாமி திருவடிகளேச்சரணம்.